வேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு இதயங்களே, வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், வாரம்போர் அலசல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம். திருமணம் என்பது ஒரு முறையோடு முடிந்து விடுவதில்லை. அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலின் 6வது பிரிவில் திருமண வாழ்வின் முதல் 5 ஆண்டுகளில் உடன் செல்லுதல் என்ற பகுதியின் முதல் 2 பத்திகளே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்களின் சுருக்கம்.
திருமணத்தை அன்பு சார்ந்த விடயமாக நோக்குவது முக்கியம். திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட காலத்தில் திருமணம் பற்றி தம்பதியர் முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம். ஆனால் பல நேரங்களில் பல்வேறு காரணங்களால் அந்த காலம் போதுமானதாக இருப்பதில்லை. இதனால் புதுமண தம்பதியர் அந்த வாழ்வு பற்றி முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முதல் 5 ஆண்டுகளில் உதவிகள் தேவைப்படுகின்றன. இன்னும் திருமணம் என்பது ஒருமுறை மட்டும் நடைபெறும் நிகழ்வு அல்ல என்பதை தம்பதியர் புரிந்து கொள்ள உதவுவது திருமண தயாரிப்பில் உள்ள மற்றும் ஒரு மிகப்பெரும் சவால். தம்பதியரின் பிணைப்பு உண்மையானது, மாற்ற முடியாதது, உறுதி செய்யப்படுவது மற்றும் திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் அர்ச்சிக்கப்படுவது, இவர்கள் கடவுள் வழங்கும் அருளின் உதவியோடு வருங்காலத்தை நோக்கியவர்களாய் தினமும் வாழ்வை கட்டியெழுப்ப அழைப்பு பெறுகின்றனர். இந்த காரணத்திற்காகவே அவர்கள் மற்றவரை நிறைவானவர்கள் என எதிர்பார்க்கக்கூடாது. குறை கூறும் மனநிலையோடு அடுத்தவரை நோக்கினால் பொறுமை, புரிந்துணர்வு, சகிப்புத்தன்மை, மனதாராளம் ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய திட்டத்தில் அவர்கள் நுழைய முடியாது. இந்நிலை சிறிது சிறிதாக இறுதியில் நிச்சயமாக போட்டியிலும் தன்னிலையை நியாயப்படுத்துவதிலுமே முடிந்துவிடும். எனவே திருமணத்தின் இலக்கை எட்டுவதற்கு அவ்வாழ்வில் எதிர்படும் தடைகளை மேற்கொண்டு வாழ்வை தொடர வேண்டும் என்பது தம்பதியருக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் நிதானமாக அமர்ந்து பேசி திட்டமிடுவதாலேயே இந்த இலக்கை எட்ட முடியும்.
வாரம் ஒரு அலசல். வாழ்க்கை என்பது மற்றவர் மனதில் வாழும் வரை. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான மறைந்த APJ அப்துல் கலாம் அவர்கள் இளையோரை சந்திக்கும் போதெல்லாம் கனவு காணுங்கள் என்று உற்சாகப்படுத்தி வந்தார் என்பதை நாம் அறிவோம். அவர் ஒருமுறை மேல்நிலைப்பள்ளி ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கலாம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றினார். நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்றது. கேள்வி நேரம் வந்தபோது மாணவி ஒருவர் எழுந்து, "ஐயா, இந்தியாவின் மிகப்பெரும் பெருமை என்ன?" என்று கேட்டார். அதற்கு கலாம் அவர்கள், "நான் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஏற்றிய குத்துவிளக்கு இந்துக்களின் அடையாளம். அதை ஏற்றுவதற்கு என்னிடம் கொடுக்கப்பட்ட மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களின் அடையாளம். அதை ஏற்றிய நான் இஸ்லாமியரின் அடையாளம். இதுதான் இந்தியாவின் மிகப்பெரும் பெருமை" என்று கூறினார். அன்பு இதயங்களே, இவ்வாறு நம்மில் எழும் பல்வேறு கேள்விகளுக்கு பெரியோர் எளிய முறையில் பதில்களை தருகின்றனர்.
அன்பு இதயங்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல் வழிகாட்டிகள் உள்ளனர். வாழ்க்கை என்ற சொல்லாடலும் வழி என்ற சொல்லாடலும் ஒரே சொல்லிலிருந்துதான் உதித்திருக்க வேண்டும் என்று IAS அதிகாரி இறை அன்பு அவர்கள் கூறியுள்ளார். வாழ்க்கை என்பது வழிகாட்டுதல். வாழ்க்கை என்பது வழியை கேட்டு பெறுதல். நம் உழைப்பு என்பது நம் வியர்வையை வழிகாட்டுவது. நம் சேமிப்பு என்பது நம் சிக்கனத்தை வழிகாட்டுவது. நம் படைப்புகள் என்பது நமது அறிவுத்திறனை வழிகாட்டுவது. இவ்வாறு உலகத்தில் ஒவ்வொரு செயல்பாடும் வழிகாட்டுகின்ற ஒரு நிகழ்வாகவே உள்ளது. ஒவ்வொரு செயல்பாடும் நாம் சீரான வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சியாகவே உள்ளது, அல்லது நாம் தெரிந்து கொண்டதை மற்றவருக்கு உணர்த்துவதாகவே இருக்கிறது என்றும் இறை அன்பு அவர்கள் கூறியுள்ளார்.
ஒருநாள் 10 வயது ஏழை சிறுவன் ஒருவன் நேப்பிள்ஸ் நகரில் உணவகம் ஒன்றிற்கு சென்று அமர்ந்தான். உணவக பணியாளர் அச்சிறுவன் இருந்த மேஜையின் மீது ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார். பின்னர் அச்சிறுவனுக்கு வேண்டிய உணவு என்ன என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவன், வாழைப்பழ சுவையுள்ள ஐஸ்கிரீம் விலை என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த பணியாள் 50 சென்ட் என்று சொன்னார். உடனே அச்சிறுவன் சட்டைப்பையிலிருந்து சில்லறை காசுகளை எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த பணியாள் அவனிடம், நான் மற்றவர்களையும் கவனிக்க வேண்டும், சீக்கிரம் சொல் என்று படபடப்பாக கூறினார். சரி, சாதாரண ஐஸ்கிரீம் என்ன விலை என்று கேட்டான். உடனே அவர் எரிச்சலுடன் 35 சென்ட் என்று பதில் சொன்னார். அப்படியா, அந்த ஐஸ்கிரீமையே எனக்கு கொண்டு வாருங்கள் என்றான். பணியாளரும் வேண்டா வெறுப்போடு அந்த ஐஸ்கிரீம் கப்பையும் விலைத்தாளையும் கொண்டு வந்து வைத்தார். அச்சிறுவனும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்துவிட்டு சென்றதும் அங்கு சென்ற பணியாளருக்கு ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது.
அந்த பணியாள் அச்சிறுவன் சென்ற பிறகு அவன் அமர்ந்திருந்த மேஜையை சுத்தம் செய்ய சென்றார். அங்கு அவன் சாப்பிட்ட அந்த கப்பின் அடியில் அவர் பார்த்தது கண்ணீரை வரவழைத்தது. விலைத்தாளில் நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. அதோடு அந்த ஐஸ்கிரீமுக்கு உரிய 35 சென்ட்டும் டிப்ஸாக 15 சென்ட்டுகளும் இருந்தன. அந்த சிறுவன் தான் விரும்பிய ஐஸ்கிரீமை சாப்பிடுவதற்கு பதிலாக குறைந்த விலையில் வேறொன்றை வாங்கி சாப்பிட்டுவிட்டு டிப்ஸும் வைத்து விட்டானே, அதை புரிந்து கொள்ளாமல் அவனிடம் கோபமாக நடந்து கொண்டு விட்டோமே என்று அந்த பணியாளர் வருந்தினார். ஆம் அன்பு இதயங்களே, நாம் மன தாராளமாக இருப்பதற்கு செல்வந்தராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் இயலுகின்ற போதெல்லாம் இரக்கத்தோடு இருந்தாலே போதுமானது. அதோடு வாழ்க்கை பாடங்களை யாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம்.
ஒருநாள் சென்னையில் இரவு நேரத்தில் வயதானவர் ஒருவர் மிகுந்த களைப்போடு சோர்ந்து போய் ஒரு மஞ்சள் பையோடு அந்த வீட்டு கதவை தட்டினார். கதவை திறந்த இளைஞரிடம், இது ஆனந்த் என்பவரின் வீடுதானே, N8 யோகானந்தம் நகர்தானே என்றார் பெரியவர். நான் தான் ஆனந்த், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இளைஞர். நான் உங்க அப்பாவோட நண்பன், காரைக்காலிலிருந்து வர்றேன், உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கார் என்று ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் பெரியவர். அதில், அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம். கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன், ரொம்ப கஷ்ட ஜீவனம். இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்துவிட்டான். விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும். விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை, விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன், உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்தனுப்பி இருக்கின்றேன். சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம். சென்னை அவருக்கு புதிது. நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது. செய்வாயென்று நம்புகின்றேன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு வினாடி யோசித்த இளைஞர் ஆனந்த் பெரியவரின் பரிதாபமான நிலையை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் அழைத்து சென்று தான் வைத்திருந்த மாவில் தோசை சுட்டு கொடுத்தார். பின்னர் ஆனந்த் அந்த பெரியவரிடம், என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார்.
தம்பி, எனக்கு 22 வயதில் அழகான ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் மகேஷ். பொறுப்பான பிள்ளை. அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன். பொறியியல் படிப்பையும் முடித்தான். வேலை கிடைத்துவிட்டால் நமது கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று வாய்க்கு வாய் சொல்லுவான். வேலையும் கிடைத்தது. அன்று எங்களை வணங்கிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டவன் தெருவை கடக்கும்போது விபத்தில் சிக்கி இறந்துவிட்டான். அவன் இறந்த துயரத்தில் என் மனைவியும் படுத்த படுக்கையாகிவிட்டார். இவனுக்கு முன் பிறந்த பிள்ளைகளும் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர். ஆழ்ந்த துயரத்தில் இருந்த என்னை உன் அப்பாதான் தேற்றி இழப்பீடு தொகையை வாங்கச் சொன்னார். என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான் என்று இந்த கடிதத்தோடு அவர்தான் என்னை சென்னைக்கு அனுப்பி வைத்தார் என்று அழுகையோடு கூறி முடித்தார் பெரியவர். அடுத்த நாள் காலையில் ஆனந்த் அலுவலகத்திற்கு விடுமுறை சொல்லிவிட்டு அந்த பெரியவருக்கு இழப்பீடு தொகையை வாங்கி கொடுத்ததோடு காரைக்காலுக்கு பயணச்சீட்டும் பயணத்திற்கு தண்ணீரும் சாப்பாடும் வாங்கி அவரை பேருந்தில் ஏற்றிவிட்டார்.
அப்போது அந்த பெரியவர், தம்பி ஆனந்த், நான் உனக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்து விட்டேன் என்று கண் கலங்கினார். உடனே ஆனந்த் அவரிடம், ஐயா, நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை. நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்க வேண்டும் என்று ஆனந்த் கூறியவுடன், தம்பி, நீ அதை அப்போதே சொல்லியிருக்கலாமே என்று சொன்னார். இல்லை ஐயா, அந்த இடம் இங்கிருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. சென்னையில் இரவு நேரத்தில் அந்த முகவரியை நீங்கள் கண்டுபிடிப்பது கஷ்டம். அதுவும் நீங்கள் ஊருக்கு புதிது. நேற்று இரவு நீங்கள் தேடின ஆனந்த் வீட்டிற்கு தொலைபேசி எடுத்தேன். அவர் டெல்லி போயிருக்கின்றார், திரும்பி வர ஒரு வாரம் ஆகும் என்றும் சொன்னார்கள். எந்த ஆனந்தனா என்ன? உங்களுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கு நான் உதவியாக இருந்தேன் என்ற நிம்மதி இருக்கின்றது, அதுவே எனக்கு போதும் என்று கூறினார் இளைஞர் ஆனந்த். பேருந்து புறப்பட்டவுடன் இறந்து போன தன் அப்பாவை நினைத்து கொண்ட ஆனந்த், அப்பா, நீங்கள் இவ்வாறு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பியிருந்தாலும் இதேபோல்தான் செய்திருப்பேன் என்று கண்கலங்கினார். அன்பு இதயங்களே, இந்த கதையை பலமுறை நாம் கேட்டிருந்தாலும் அதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் நம் கண்கள் கலங்குகின்றன.
அன்பு இதயங்களே, வாழ்க்கையில் முகம் தெரியாத பலர் வயது வரம்பின்றி தங்களின் சிறு சிறு செயல்கள் வழியாக பாடங்களை கற்றுத்தருகின்றனர். இவ்வாறு கற்றுத்தருபவர்கள் வழிகாட்டிகளாகவும் உள்ளனர். கற்றுத்தருபவர்களின் வார்த்தைகளில் நாம் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். இதற்கு ஓஷோ அவர்கள் ஒரு கதை சொல்லியுள்ளார். வயதான ஒருவரும் இளைஞர் ஒருவரும் ஓர் ஊரை அடைந்தனர். அந்த ஊரைச் சார்ந்த ஒருவரிடம் தாங்கள் செல்ல வேண்டிய ஊரின் பெயரைச் சொல்லி அந்த ஊருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டனர். மெதுவாக போனால் விரைவில் அடைந்து விடலாம், வேகமாக போனால் நேரம் எடுக்கும் என்று அவர் சொன்னார். இந்த பதில் வயதானவருக்கு வித்தியாசமாகப்பட்டது. அவர் வேகமாக நடக்கத் தொடங்கினார். அந்த பாதை கரடுமுரடாக இருந்ததால் வழுக்கி விழுந்து காயங்கள் ஏற்பட்டு அந்த ஊரை அடைய அதிக நேரம் எடுத்தார். ஆனால் இளைஞரோ மெதுவாக நடந்து தன் இலக்கை விரைவில் எட்டினார்.
அன்பு இதயங்களே, வாழ்க்கை பாடங்களை உணர்த்த வயது வரம்பு கிடையாது. வாழ்க்கை என்பது வழிகாட்டும் ஒரு நிகழ்வு. அது நாம் நினைப்பது போல் இருக்காது, ஆனால் நாம் நினைப்பது போல் நம்மால் மாற்ற முடியும் என்று பெரியோர் சொல்லுகின்றனர். புனித அன்னை தெரேசாவும் வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்று சொல்லியுள்ளார். அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது நம் கைகளில் தான் உள்ளது. ஆம் அன்பு இதயங்களே, முயன்றால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது.
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, என்னை ஆளும் என் மன்னவா,
வாழ்க்கை என்பது மற்றவர் மனதில் வாழும் வரை. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
தனக்கு அண்மையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ரோம் நகர் ஜெமலி மருத்துவமனை நிர்வாகக்குழு தலைவர் கார்லோ ஃப்ரெத்தா பசினி அவர்களுக்கும் அங்குள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் தன் பாசத்தையும் நன்றியையும் வெளியிட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் திரு தந்தை பிரான்சிஸ். ஒரு குடும்பத்தில் இருப்பது போன்ற உடன்பிறந்த நிலை எனும் உணர்வை இந்த ஜெமலி மருத்துவமனையில் தான் அனுபவித்ததாகவும் திருத்தந்தையின் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மனிதாயுமான உணர்வுகளும் அறிவியல் திறமைகளும் ஒருங்கிணைந்து காணப்படும் இந்த நல மையத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கானோர் வருவது குறித்த தன் மகிழ்ச்சியையும் இக்கடிதத்தில் வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த ஜெமல்லி மருத்துவமனையில் உடல்நலம் குறித்த சிகிச்சை இடம்பெறும்போது மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் வழங்கும் வகையில் ஒன்றிணைந்த குணப்படுத்தலும் இடம்பெறுகின்றன என்பதை சுட்டிக்காட்டும் திருத்தந்தை, இயேசுவின் காயம்பட்ட உடலை தொட்டு நோயாளிகள் ஆறுதலும் குணமும் அடைய ஜெமல்லி மருத்துவமனை ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்து உழைக்கின்றனர் என பாராட்டியுள்ளார்.
வத்திக்கான் சமூக தொடர்புத்துறையின் முன்னாள் இயக்குநர் அருள்பணி தாரியோ விகனோ அவர்களின் புதிய நூலுக்கு நேர்முகம் ஒன்றை வழங்கியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் உண்மை நிலைகள் குறித்த புதிய கண்ணோட்டம் நமக்கு தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கூர்ந்து நோக்குதல், இதயத்திற்கான வாசல், நினைவிற்கும் மெய்மை நிலைக்கும் இடையேயான நடப்பியல்வாதம் என்ற தலைப்பில் அருள்பணி விகனோ அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த நூலின் துவக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள நேர்முகத்தில், திரைப்படம் வழியாக ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை நாம் கொண்டிருக்க வேண்டியதையும் உருவ வடிவங்கள் வழியாக நாம் நினைவுகளை பாதுகாக்க முடியும் என்பதையும் திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரைப்படம் உட்பட கலைகளின் பல்வேறு வடிவங்களை பாராட்ட தன் பெற்றோர் தனக்கு பெரிய அளவில் உதவியுள்ளதாக இந்த நேர்முகத்தில் தெரிவிக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திரைப்படங்களின் வழியாக இரண்டாம் உலகப் போரின் பாதிப்புகள் குறித்து தான் அதிகம் அதிகமாக அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார்.
ஜூலை 18 இந்ஞாயிறு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தியை மையப்படுத்தி ஓய்வெடுக்க வேண்டியது மற்றும் இரக்கம் காட்ட வேண்டியதன் அவசியம் குறித்து மூவேளை ஜெவ்வுரை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் குழுமியிருந்த விசுவாசிகளுக்கு அந்நாளின் நற்செய்தி வாசகம் குறித்து மூவேளை ஜெவ்வுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்நாள் நற்செய்தி வழங்கும் வாழ்வின் இரு முக்கிய கூறுகள் குறித்து விளக்கினார். திருத்தூதர்கள் இயேசுவிடம் திரும்பி வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாவற்றையும் தெரிவித்தபோது அவர்களை நோக்கி, நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என இயேசு கூறிய வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பல விடயங்களில் நம்மை இழந்து ஓய்வை குறித்து நாம் கவலையின்றி இருப்பதால் வரும் ஆபத்து பற்றி இயேசு இங்கு நமக்கு சொல்லித் தருகின்றார் என்று கூறினார்.
ஜூலை 18 ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் இறுதியில் அண்மைய வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஜெர்மனி, பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நாட்டு மக்களோடு தன் ஒருமைப்பாட்டை அறிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். பேரழிவு தந்த வெள்ளப்பெருக்கால் இந்த 3 நாடுகளிலும் உயிரிழந்தோரை இறைவன் ஏற்கவும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் பாதிக்கப்பட்டோருக்கு உதவி வருவோரின் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கவும் இறைவனை நோக்கி தான் வேண்டுவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்தார். பொருளாதார மற்றும் பெருந்தொற்று நலப்பிரச்சினைகளால் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் தென்னாப்பிரிக்காவில் அண்மை காலங்களில் இடம்பெறும் வன்முறைகளால் நிலைமைகள் மிகப்பெரிய அளவில் சீர்கேடு அடைந்துள்ளதாக கவலையை வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நாட்டின் அமைதிக்காக உழைக்குமாறும் உதவி தேவைப்படும் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் ஆற்ற வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்க நாட்டு ஆயர்களோடு இணைந்து தானும் அனைத்து தரப்பினரையும் விண்ணப்பிப்பதாக எடுத்துரைத்தார்.
மியான்மர் நாட்டில் ஆயுதம் தாங்கியுள்ளோர் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு நல ஆதரவு பணிகளை ஆற்றுவதிலும் உணவு மற்றும் மருந்துக்களை மக்களுக்கு விநியோகிப்பதிலும் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும் என விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளார் அந்நாட்டு கர்தினால் சார்ல்ஸ் மாங்போ. கோவிட் பெருந்தொற்றின் 3வது அலையால் மியான்மர் நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 18 ஞாயிற்றுக்கிழமையன்று நிறைவேற்றிய திருப்பலியில் இந்த விண்ணப்பத்தை விடுத்த கர்னால் போ அவர்கள், உயிர்களை காப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் என கேட்டுக் கொண்டார். கோவிட், மோதல்கள், பொருளாதார வீழ்ச்சி என 3 பெரும் சவால்களை எதிர்கொண்டு வரும் மியான்மரில் இயற்கையின் இலவச பொருளான ஆக்ஸிஜன் பெருந்தொற்றின் காரணமாக மிக அரிதான பொருளாக மாறிவிட்டது என கவலையை வெளியிட்டார் கர்னால் போ.
ஒவ்வொரு ஆண்டும் நெல்சன் மண்டேலா அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வேளையில் ஐக்கிய நாடுகள் நிறுவனமும் மனித குடும்பமும் கொண்டிருக்கும் மிக உயர்ந்த விழுமியங்களை வாழ்ந்த ஒரு மனிதரை நாம் சிறப்பிக்கிறோம் என்று ஐநா நிறுவனத்தின் தலைமை பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரெஸ் அவர்கள் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடி அந்த நாட்டின் முதல் கருப்பின அரசு தலைவராக பொறுப்பேற்ற நெல்சன் மண்டேலா அவர்களின் பிறந்த நாள் ஜூலை 18 இந்ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்டதையொட்டி குட்டரெஸ் அவர்கள் வெளியிட்ட செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.